ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமம்பாவை. தலைப்பு: அன்னே இவையும் சிலவோ. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப இந்த ஏழாவது திருப்பாடலையும் வந்து எழுப்புதல் தான். அது பாருங்க, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஏதாவது வந்து ஒன்று சொல்லி அதுபடி நடக்கலை அப்படின்னு சுட்டி காட்டி தான் ஒவ்வொரு தோழியும் எழுப்பினார்கள். ஆனால் இந்த தோழியை அவன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. இவர்களே திகைத்து நிற்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? மானேன்னு அழைச்சார்கள் போன பாட்டில், பொன்னித்தில நகையாயின்னு அழைத்தார்கள், படிரி என்று உரிமையோடு கண்டித்து அழைத்தார்கள், தன்ன வெண்ணகையா என்று அழைத்தார்கள். இங்க அழைக்கும் போதே அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே என்று சொன்னால் தாயே என்று அர்த்தம். அன்னாய் என்றோ அன்னே என்றோ அழைத்தால் தாயேன்னு அர்த்தம் இல்லையா? தோழியை போய் தாயேன்னு அழைக்கின்றார்களே இல்லையா? பாட்டி தன் பேத்தியை பார்த்து எங்க அம்மா என்ன பார்த்து அம்மான்னு அழைச்சா என்ன? அவ உங்களுக்கு பேத்தி முறை, நீங்க அவளை போய் உங்களை பெத்த அம்மாங்கிறீங்க, முறையே மாத்துறீங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அது முறை அல்லதான். முறை மாறி அழைத்தால் அது வலு வலுதான், இலக்கணப்படி வலுதான். பேத்தியை வந்து பேத்தின்னு தான் அழைக்கணும். இலக்கணப்படி பார்த்தா என்ன பெத்த அம்மானு அழைச்சது வலுதான். ஆனா அன்பின் காரணமாக அவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கும் போது அதை என்ன சொல்லிடுறாங்க இலக்கணத்துல? வலு அமைதி. அமைதினா எதுவும் பேசாம கப்புச்சு போட்டுருங்க, அந்த அமைதி இல்லை. அமைதினா அதை ஏற்றுக்கொள்ளலாம், சமாதானம் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி அர்த்தம் இலக்கணத்துல. வலு அமைதி, ஒரு நோக்கில் அது வலுவா இருந்தாலும் ஒரு காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்ளலாம், வலு அமைதி. அதே மாதிரி தோழின்னு அது என்ன வலு அமைதி அப்படின்னா முறை வலு அமைதி. முறையை மாத்தி சொன்னாலும் அது வலு இல்லை, அமைதி அமைதி கொள்ளலாம், முறை வலு அமைதி. அருமையா எழுதுறாங்க தேசிகரையா இல்லையா? அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூணு இடம் சொல்லுவோம். தன்மையில சொல்ல வேண்டியத படர்க்கையில சொல்வது உண்டு. தன்மைய படர்க்கை மாதிரி இல்லையா? நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு அம்மா சொல்றா பையனை. அப்போ அம்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டேய் அம்மா சொல்றா கேளு. அம்மா வேற ஒரு ஆளா, சித்தியாய்வா? இல்ல, இவங்க தான் அம்மா. ஆனா அம்மாவே என்ன சொல்றாங்க, அம்மா சொல்றா கேளு அப்படிங்கிறான். நான் அம்மாங்கதான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ செய்வேன் பேசுவேன்னு போயிட்டு இருக்கேன், என் பேச்ச பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால உனக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற குறிப்பு. அம்மா சொல்றா கேளுன்னு அம்மாவாகிய தானே தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில அம்மா சொல்கிறாள் கேளுன்னு படற்கையில சொல்லுவது. அப்போ ஒரு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்றாங்க, அது இட வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி இங்க முறை வலு அமைதி. தோழியே அழைக்க வேண்டியதே போன பாட்டில் மாதிரி மானே முத்தன்ன வெண்ணகையாயின்னு தோழியை அப்படிதான் அழைக்கணும். அப்படி அழைக்காத தோழியை தாயேன்னு அழைச்சது முறை வலு அமைதி. அருமையா சொல்றாங்க தமிழ்ல எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எத்தனை செய்திகள் கிடைக்குது பாருங்க நமக்கு. அதான் பெரியவர்களுடைய விளக்கோரையினுடைய சிறப்பு அதுதான். அண்ணே இவையும் சிலவோ இல்லையா, சீச்சி இவையும் சிலவோ என்று சொல்லி இரண்டாவது திருப்பாடல்ல பார்த்தோம். அதே மாதிரி என்னன்னா, ஒருவரிடம் இருக்கக்கூடாத செய்கைகளை பார்க்கும்போது இப்படி பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வியப்பை தரும் அல்லவா? அது மாதிரி அன்னே இவையும் சிலவோ அப்படி என்னன்னா, இப்படி பாவை நோன்பு காலத்திலே வைகறை பொழுது வந்த பிறகும் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பெல்லாம் இந்த அலாரம் டைம்பீஸ்லாம் கிடையாது இல்லையா? இப்ப அது காணாதுன்னு எல்லாம் செல்போன்லயே எல்லாமே வந்துட்டுது. ஆமா, இப்படி இப்ப எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியும் இருந்தும் எழுந்திருப்பது சிரமமா தான் இருக்கு. என்ன அப்போ அப்படிலாம் கிடையாது, அதை பொழுத உணர்ந்து தானா எந்திரிக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும் இல்லையா? அப்போ என்னன்னா, ஏதோ தூங்கிட்டோமா நீதான் வந்துட்டீங்களே நான் எழுந்து வாரேன் அப்படின்னா இவங்க ஏத்துக்கல. ஏன்னா இது நீயாக எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வந்து நீ எழுந்து வருவது சிறப்பல்ல அப்படின்னு இவங்க நினைச்சிறாங்க. ஏன்னா அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். அவள் சாதாரணமானவள், அவள் வந்து உறங்குறவா? எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னார். அதனாலதான் சொல்றான், இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா? பாவை நோன்பு காலத்துல வைகறை பொழுது வந்த பிறகும் உறங்குற பழக்கம் உனக்கு இருக்கிறதா? இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா? ஏன் அப்படின்னா, பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, ஒப்பற்றவன் அவன் ஒருத்தன் தான் பதி. ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டு பொருள் பொருள் வரல, பெரிய இருந்தீரான், பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அரியவனாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தல ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத, அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத, அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்ன ஊதுனாலே இங்க ஒரு சிவசிவான் உதிரும் இல்லையா, அது வந்து நினைச்சு சொல்றது இல்லை, அது அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது, அந்த முறையில் வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ, அதுல தென்னவனாய் இருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா, ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னா என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவருடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது, அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறானா, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் தான் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன, இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர், தென்னா என்ன முன்னம் தீசே மெழுகோப்பாய். அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாய் எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிருதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்தெழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான்னு சொல்லுறா, சொல்லுறாங்கிறத விட சிவசிவான்னு வாய் திறக்கிறா. விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான்னு சொல்லுது, அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அழலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயர்கின்றாளே, இன்னும் துயிருதியோ, வண்ணஞ்சப்பேதையர் போல் வாழா கிடத்தியால் இல்லையா. இந்த சிவனறிக்கே தொடர்பில்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா, எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க இந்த அடியார்கள்லாம் இந்த பாடிட்டு போறாங்க. ஆமா மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள், அவர்களுக்கு அது சரி. நீ அப்படி இருக்கலாமா, வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறியப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க, என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது, இவ்வளவு பேரன்பினர், சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய்திருப்பவள், சென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பை வியக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னே துயிலின் பரிசு என்னன்னா, இதுலயும் அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது, துயிலின் பரிசு. ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி, இந்த இடத்துலயும் அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? அது ஆணவமலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறல வைத்து விடுகிறதே இந்த ஆணவமலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரை அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கியிருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவனா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறத்தல் என்பது பாருங்க. வாய் திறத்த வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அதை கேட்ட மாத்திரத்திலே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சுட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புதல் இல்லையா? அல்லது விஷயத்தை நேரடி சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரையும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்களை அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான் வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கியிருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இங்க விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓன் நிலைக்கு அது கூடாது, அன்னஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அரையன் என் அமுதன் இங்கை சாமி அத்தன் ஆனந்தன் அமுதன் மூணு மூணு பேருன்னு சொன்ன மாதிரி இங்க என் ஆணை என் அரையன் என் அமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது ஒரு சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்லுவது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்மா தேசிகரையா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை, தலை காலில் கட்டுற சங்கிலி, அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின் அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்துல பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியில பெருமானை நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதல்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியாரில் சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்ப அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் என்று சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி, அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய், என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் சொன்னோங்கள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லாரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யல. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா துதிக்கிறோம். தனித்தனியா துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாக நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாலும் வந்திருக்கலாம், ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரல, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை அங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க. அதுதான் பெருசு, எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவார்கள். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அப்படி எடுத்து சொல்றான், உன்னுடைய தகுதி இப்படிப்பட்டது, நீ எல்லார் மாதிரியும் இல்லை, நீ இப்படி உறங்கக்கூடாது சொல்லி சொல்லி எழுப்புகின்றார்கள். நேற்று சொன்ன சொல்ல இன்னைக்கு மறந்துட்டியே அப்படின்னு அர்த்தம், உண்மையிலேயே உன் மனசுல ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் நானே வந்து எழுப்புன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால அந்த ஆர்வத்தை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்கின்றார்கள். வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அடியாரும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள்.